நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மத்திலே அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே நம்மத்திலே உலாவுகிறதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்கள் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவரே எங்கள் கண்களும் காதுகளும் கத்தாவை விழித்திருக்கிற செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை உணர்ந்து கொள்ள கத்தாவே எங்களுடைய இருதயத்தில் உயிருள்ளதாய் இருப்பதாக கத்தாவே. உங்களுடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வார்த்தைகளை கவனமாய் கேட்க ஆண்டவரே எங்கள் செவிகள் ஆண்டவரை சாய்ந்திருப்பதாக கத்தாவே. எல்லாரையும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் மாறவே மாறுவதில்லை. ஹல்லேலூயா. உலகம் மாறிவிடும், நேரங்கள் மாறிவிடும், காலங்கள் மாறிவிடும், ஆனால் தேவன் ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே காட்டுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதில் ஒரு 15 குறிப்பிருக்கிறது. நான் நம்புகிறேன் ஒன்று அல்லாவிட்டால் ரெண்டு நாம் இந்த நாளிலே பாட்டு கடந்து செல்லாம்னு சொல்லி நான் கத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் காட்டுக்கொள்ள வேண்டியது நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் காக்க தெரிந்திருக்கிறோம், நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்க தெரிந்திருக்கிறோம். ஆனால் அதிமுக்கியமாக நாம் காக்க வேண்டியது ஒன்றை நாம் காக்க மறந்துவிட்டோம் என்பது என்னுடைய கருத்தாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 42 1 வசனம். ஹல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க. 42
நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
திருப்பி வாசிங்க.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
தாவீது ராஜாவை சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக தடவை தன்னுடைய ஆத்மாவை குறித்து பேசியிருக்கிறார். அநேக தடவைகள்ல அவருக்கு இருக்கிறவைகளை குறித்து அவர் பேசவில்லை. ஆனால் தன்னுடைய ஆத்மாவை குறித்து அநேக இடங்களில் அந்த வார்த்தையை பாவித்து அவர் எழுதப்பட்ட வார்த்தைகள் அநேகம் இருக்கிறது. அதை குறித்து இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா சமூகத்தை வாஞ்சிக்கிறதப்பா. ஹல்லேலூயா. நாம் சரீரபூர்வமாக ஆராதனையில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆத்மா தேவனை சேர வேண்டும். அது தேவனுடைய சமூகத்தை ரசிக்க வேண்டும். வழங்குறதா இன்னைக்கு வெளிப்பிரகாரமாக வெளியாக நாமல் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது நல்லது, அசைந்து ஆடி ஆராதிப்பது நல்லது. அதற்கு மேலாக ஆத்மாவானது தேவனுடைய சமூகத்தை ரசித்து ருசிக்கிறதா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அதற்குத்தான் அந்த நாளிலே தேவனுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். தேவன் வருகிற பொழுது நாம் சரீரம் இல்லாமல் இருந்தாலும் ஆத்மா இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஆத்மா தேவனுக்கு முன்பாக நிற்கிறதொண்டாக இருக்கிறபடியினால் நாம் தேவனுடைய சமூகத்தை நம்முடைய உள்ளான மனிதன் அந்த ஆத்மா தேவனுடைய சமூகத்தை ரசிக்கிறோன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவை குறித்து எப்படி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதப்பா. தேவனுடைய சமூகத்தை ஒவ்வொரு வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விதத்தில் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல வருஷங்கள் ஓடிவிட்டது, பல காலங்கள் ஓடிவிட்டது, பல நேரங்கள் எங்கள் கைகளை விட்டு அகன்று விட்டது. ஆனால் தேவனுடைய சமூகத்தை எப்படி நாம் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்விலே கேள்விக்குரியதாக. ஒரு மனிதன் வெளிப்படையாக ஆராதிக்கிறதை வைத்து நாம் கணக்கு போட முடியாது. ஆனால் உள்ளான மனிதன் தேவனை எவ்வளவுத்திற்கு ஆராதிக்கிறான் என்பது உள்ளான மனிதன் ஆராதிக்கிற பொழுது வெளியான மனிதன் காட்டிக் கொள்ளுவான். ஆகையினாலே தாவீது ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேவனுக்கு ஆராதனை, அதற்கு காலம் நேரம் கிடையாது. எப்பெல்லாம் தாவீது ராஜா நினைக்கிறாரோ அப்பெல்லாம் ஆராதனை உருவாகிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இது செய்து முன்னுரையாக இருக்கிறேன். ஆத்மாவை குறித்து தாவீது ராஜா என்ன எழுதியிருக்கிறார் சொல்லி பார்க்கணும் கொஞ்சம் வழங்குறதா. ஆகையினால இங்க என்ன நடக்கிறது, மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல. சங்கீதம் 143:6 வாசியுங்கள். சங்கீதம் 143:6 சீக்கிரம் வாசியுங்கள். பல வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலைத்த போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது.
திரும்பி வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலைத்த போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது.
வறண்ட நிலைத்தை போல என் ஆத்மா உம்மேல தாகமாயிருக்கிறது. வறண்ட நிலத்துல தண்ணி ஊத்தினா பார்க்க முடியாது, பசுன்னு போய்விடும். பாருங்க, வெயில் பிரதேசங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி விட்டா அது போயிடும். வணங்குறதா. தாவீது ராஜா தன் ஆத்மாவை வைத்து உதாரணங்கள் கொடுக்கிறதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல. இங்க பாத்தீங்கன்னா வறண்ட நிலத்துல தண்ணியை போல நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக,
என் கைகளை நான் உயர்த்தினால் மாத்திரம் போதாது. வாசிங்க.
என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது.
ஒரு வறண்ட நிலம், அதுல தண்ணி ஊத்தினா தண்ணி காடவே முடியாது, இழுத்துவிடும். இந்த வறண்ட நிலம் தண்ணிக்கு எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறதோ அதே போன்று என் ஆத்மா உம்மிலே வாஞ்சியாயிருக்கிறதப்பா. இன்றைக்கு மனுஷன் தாகமாயிருந்தால், அதாவது சரீரம் தாகமாயிருந்தால், தண்ணீரை குடித்து குடித்தும் தாகத்தை நாம் தீர்த்து விடுவோம். ஆனால் ஆத்மா தாகமாக இருந்தால், ஆத்மா எவ்வளவுக்கு தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சரீரம் நாம் பிறந்ததிலிருந்து தாகம் தீர்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆத்மாவோ நம்முடைய ரட்சிப்பின் காலத்துக்குரிய விதத்தில் அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்பது அவர் கேள்விக்குரியதாக. தேவனை நாம் நேசிப்பது ஆத்மாவில இருந்து தேவனில் நாம் அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரீரபூர்வமாக வெளிப்பூர்வமாக அன்பு செலுத்தலாம், பல பலர் அப்படி செய்யலாம். பாருங்க, இன்னைக்கு எதை செய்தாலும் அவருடைய மறுபக்கம் என்ன, நாம் தேவனை நேசிக்கிறோம் அதனால செய்கிறோம். ஆனால் ஆத்மாவில தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய், பசி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பது கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். ஏன் தெரியுமா? இந்த ஆத்மாக்கு தான் பரலோகமா நரகமா என்பது சரீரத்துக்கு கிடையாது. சரீரம் இந்த பூமியோடு முடிகிற காரியம், சரீரம் என்பது இந்த பூமியோடு போகிற காரியம். ஆனால் ஆத்மா என்பது ஒன்று பரலோகம், அல்லாவிட்டால் நரகம். ஆகையினாலே தேவனை நாம் ஆத்மாவிலும், தாவீது ராஜா எந்த பெரிய ராஜ்யத்தை கட்டி அமைச்சாலும், எத்தனை அரசர்களை கீழே வைத்து ஆண்டாலும், அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் ஆத்மாவில இருந்து புறப்பட்டது. எங்க தெரியுமா? தேவனுக்கு நான் பிரியமாயிருக்கிறேனா? ஆத்மா தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 49:15 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 49:15.
ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக் கொள்வார்.
திருப்பி வாசிங்க.
ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக் கொள்வார்.
என் ஆத்மாவை தப்புவிப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரப்பா, அதை நரகத்துக்கு தப்புவிப்பார். எதை? ஆத்மாவை, சரீரத்தை அல்ல. சரீரத்தை அல்ல, ஆனால் ஆத்மாவை தேவன் என்ன செய்வார்? நரகத்துக்கு தப்பி மீட்டு என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் அல்லாவிட்டால் பலர் எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? சரீரம்தான் பரலோகத்துக்கு போகும் என்ற ஒரு நினைப்பில் நாம் இருக்கிறோம். இந்த சரீரம் தான் தேவனை சந்திக்க போகிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஐயா ஐயா, பல நாள் ரட்சிப்பின் வளர்ச்சியின் முதிர்ச்சி என்னவெனில், என்னுடைய ஆத்மா தேவனை சந்திக்கிற ஒரு நாள் வருகிறது என்பதை மறந்து விடாதீங்க. அந்த நாள்ல தேவன் நரகத்திலிருந்து காப்பாற்றி அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய ஆத்மா இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது? இன்னைக்கு சரீரம் நல்லா இருக்கு பாருங்க, சரீரம் வடிவாக இருக்கிறது, சரீரம் புஷ்டியாக இருக்கிறது, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, சரீரத்தை பலர் கண்டு ஓ நல்லா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளான மனிதன் ஆத்மா தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை தெரியுமா? உள்ளான மனிதன் ஆத்மா தேவனுடைய பார்வையிலே எவ்வளவுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியுமா? எல்லாரும் நம் சரீரத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரமும் தேவனுடைய வருகையிலே கரை திரையற்றதாக இருக்க வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாது இருக்கணும். அது அடுத்து அதற்கு மேலாக கொண்டு இருக்கிறது என்ன தெரியுமா? என் ஆத்மா தேவனை சந்திக்க வேண்டும், என் ஆத்மா தேவனை சந்திக்க வேண்டும், என் ஆத்மா தேவனுடைய பார்வையில எவ்வளவு அழகாக இருக்கிறது. சங்கீதம் 57:1 வாசிங்கள். நான் சீக்கிரமாக சில வசனங்களை வாசித்து விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் 57:1. ஹல்லேலூயா.
எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டகளின் நிழலிலே வந்து அடைவேன்.
எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொண்டே இருக்கிறது. தேவனை எங்களுடைய ஆத்மா எவ்வளவுக்கு அண்டிக் கொண்டு இருக்கிறது ஐயா? எங்களுடைய ஆத்மா தேவனை எவ்வளவுக்கு சேர்ந்திருக்கிறது? அநேக தடவையில தேவ பிரசன்னத்திலே நம்முடைய சரீரம் நனைந்து கொள்ளுகிறது. அநேக தடவை சரீரபூர்வமாக நாம் தேவனை அணுகிக் கொள்ளுகிறோம். ஆனால் என்னுடைய ஆத்மா உள்ளான மனிதன் தேவனை எவ்வளவுத்திற்கு அண்டி இருக்கிறான் என்பது கேள்விக்குரியதாக. உள்ளான மனிதன் தேவனுக்கு எவ்வளவுத்துக்கு சேர்ந்திருக்கிறான் அவருடைய சமூகத்தை. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? சரீரபூர்வமாக நாம் தேவ சமூகத்தில் சேர்ந்து விடுகிறோம், சரீரபூர்வமாக தேவனோடு நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அதனால் உள்ளான மனிதனும் தேவனுடைய சமூகத்தை சேர்ந்து விடுகிறானா? இன்னைக்கு எல்லாரும் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனால் அதே வழியில உள்ளான மனிதன் தேவனை சார்ந்திருக்கிறானா? பல காலங்கள், பல வருஷங்கள், பல நேரங்கள் கடந்து சென்று விட்டது. எங்களுக்கு முன்பாக வருஷங்கள் ஓடிவிட்டது. ஆனால் நாம் தேவனை, ஆத்மா தேவனை சேர வேண்டிய அளவுக்கு சேர்ந்திருக்கிறதா? அல்லாவிட்டால் நாம் ஆத்மாவுக்கும் மனித சரீரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் வருவார், ஆண்டவர் வருவார், அந்த நாளிலே உன்னுடைய ஆத்மா தேவனை சந்தித்து ஆக வேண்டும். ஆனால் உன் சரீரம் இந்த பூமியோடு முடிந்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். சங்கீதம் 63:1 வாசிங்கள். ஹல்லேலூயா. 63:1. ஹல்லேலூயா.
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
திருப்பி வாசிங்க.
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மே தாகமாயிருக்கிறது. இது சூழ்நிலையை கொஞ்சம் நான் வாசித்து வாசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாத வறட்சியான நேரத்திலையும் ஆத்மா எதை நோக்கிறது தெரியுமா? தேவனையே நோக்குகிறது என்பதை மறந்து விடாதீருங்க. ஹல்லேலூயா. தண்ணீரட்டு வறண்டு வறட்சியான வனாந்திரத்திலையும் என் ஆத்மா உன்னை நோக்குகிறது, என் தேவனை நோக்குகிறது. ஹல்லேலூயா. 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 ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறது, வறட்சியான காலத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில், வறண்ட வாழ்க்கையிலே, வனாந்தர நிலைமையிலே, ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் நாம் தேவனை எவ்வளவுத்திற்கு சாய்ந்திருக்கிறோம், நம்முடைய உள்ளான மனிதன் எவ்வளவுத்திற்கு தேவனை நேசிக்கிறவனாய் இருக்கிறான். வழங்குறதா, வழங்குறதா? இன்றைக்கு ஆத்துமாவை குறித்த கவனமற்றவர்களாய் இருக்கிறோம். சரீரபூர்வமாயும் வெளிப்படையாகவும் நாம் நடக்கிற, செயல்படுகிற, செய்கிற காரியங்களை நினைத்து சிந்தித்து பேசி உள்ளான மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். வழங்குறதா? இன்னைக்கு எல்லாரும் என்னை இந்த நிலைமையிலே தான் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆத்மா என்பது எனக்கு உள்ளே இருக்கிறது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது என் ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வஸ்திரம், ஒரு ஒரு உடை என்பதை மறந்து விடாதருங்க. வழங்குறதா? இதை உருவாக்கி விட்டு ஆண்டவர் என்னை உருவாக்கினார் தெரியுமா? ஹல்லேலூயா. இதை உருவாக்கி வைத்து விட்டு அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவ சுவாசத்தை எனக்குள்ளே ஊதினா அப்பொழுதுதான் நான் மனுஷனானே ஒழிய, மண்ணால உருவாக்கப்பட்ட பொழுது நான் மனுஷனாகவே இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த மனிதன், அந்த உள்ளான மனுஷன் வறண்டதும் நீரற்றதும் வனாந்திரமும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் கண்ணீரும் நிறைந்த அந்த காலத்திலையும் என் தேவனையே நோக்கி இருக்கிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எந்த நிலைமையிலையும், எந்த காலத்திலையும், உங்களுக்கு தெரியுமா 103வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே. ஏப்பா, சரீரத்தை பார்த்து சொல்ல வேண்டியது தானே? சரீரமே கர்த்தரை துதி, சரீரமே கர்த்தரை ஸ்தோத்திரே. இல்லை, ஆத்மாவே தேவனை ஸ்தோத்திரி, உன் முழு உள்ளத்தோடும் அவரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை என்பது உள்ளத்தில் இருந்தும் உன் ஆத்மாவிலும் இருந்து புறப்பட வேண்டியது ஒன்று என்பதை மறந்து விடாதருங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு இன்றைக்கு ஆராதனை சரீரபூர்வமாக இருக்கிறது, ஆனால் ஆராதனை என்பது அது உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறது ஒன்று, அது உள்ளான ஆத்மாவில் இருந்து புறப்படுகிறது ஒன்று. தேவன் மீது சாய்ந்து கொள்ளுங்கள், தேவன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவன் வருகிற பொழுது நம்முடைய ஆத்மா அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி லூக்கா 21:19 வசனம், லூக்கா 21:19 வசனம். ஹல்லேலூயா.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
திருப்பி வாசிங்க.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
ஆத்மாக்களை நாம் காக்க வேண்டும், உள்ளான மனுஷனை நாம் காக்க வேண்டும். அது எப்படியாகும், அது எப்படியாகும்? பொறுமையினால் உள்ளான மனுஷனை பாதுகாக்க முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆத்மாவை நாம் எவ்வளவுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறோம், உள்ளான மனுஷன் எவ்வளவுக்கு காக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறான்? தேவசாயலாக தேவனோடு இணைந்து தேவனோடு உறவாடி எவ்வளவுத்துக்கு இருக்கிறாங்க? இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள்? சரீரம் தான் எல்லாம். அநேகர் புரிந்து கொள்ளாமல் வாழுகிறார்களோ எனக்கு தெரிந்து, சரீரத்தையே பார்த்துட்டு இருக்கிறார்கள் அநேகர் இல்லையா? என் சரீரத்தை நான் வடிவு பார்ப்பது போல என் ஆத்மாவை நான் வடிவு பார்க்கிறேனா? என் சரீரத்திற்கு நான் கவனம் செலுத்துகிறது போல என் ஆத்மாவுக்கு நான் கவனம் செலுத்துகிறேனா? தேவனோடு வாழப்போகிறது இந்த சரீரம் இல்லை என்பதை அறிந்து கொள். தேவனோடு வாழப்போகிறது இந்த உள்ளான மனிதன், அந்த ஆத்மா என்பதை புரிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆத்மாவை திருப்பி வாசிங்க. ஹல்லேலூயா.
உங்கள் பொறுமையினால்,
உங்கள் பொறுமையினால் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கும் பொறுமைக்கும் என்னப்பா சம்பந்தம்? சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள பொறுமையாக இருந்துச்சுன்னா பரவாயில்லையே, ஆனால் உள்ளான மனிதனை பாதுகாப்பதற்கு நான் பொறுமையாக இருக்க வேண்டுமாமே. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. ஆகையினாலே பொறுமை என்பது வெளியான மனிதனுக்கும் அல்ல உள்ளான மனிதனுக்கும் முக்கியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உள்ளான மனிதனும் பாதுகாக்கப்படுவதற்கு பொறுமை மிகவும் முக்கியமானது. பொறுமையினால், பொறுமை இல்லாவிட்டால் அநேகத்தை நாம் உடைத்து விடுவோம், அநேகத்தை உடைத்து விடுவோம். பொறுமை இல்லாவிட்டால் நாம் அநேகத்தை உடைத்து விடுவோம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலகப்புறமான வாழ்விலும் சரி, பொறுமை என்பது ஒரு மனுஷனுக்குள்ள இல்லையோ அவன் அநேகத்தை உடைத்து விடுவான். அநேகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவ ஊட்டத்தில் சிலுவை பாட்டுக்குள்ளே அவர்களே நிறைந்து வழிந்தது என்ன தெரியுமா? பொறுமை. எல்லாவற்றிலையும் அவர் பொறுத்திருந்தார், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இருந்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இருந்தார். அந்த சிலுவை பாட்டிலே எல்லாவற்றுக்கு மேலாக மேலோங்கி இருந்ததில் ஒன்று என்ன தெரியுமா? பொறுமையாக. என் ஆத்மா தேவனோடு இணைந்து இசைந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே ஆனால் என் வாழ்விலே பொறுமை என்பது மிகவும் 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 நிறைந்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். பொறுமையை இழந்து விட்டால் அநேகத்தை இழந்து விடுவோம். ஒருவர் பொறுமையாக இருக்கிறபடியினாலே அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அப்படியானால் இயேசுவுக்கும் ஒன்றுமே தெரியாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து உன்னையும் என்னையும் மீட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த கிறிஸ்துவுக்கும் அப்படியால ஒன்றும் தெரியாதே. அவர் பேசாமல் இருந்தபடியினாலே அநேகர் அப்படித்தான் நினைந்தார்கள், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் அவர் ராஜா என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் ராஜா என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே பொறுமையினால் நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பொறுமையினாலே நம்முடைய உள்ளான மனுஷனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஹல்லேலூயா. சீக்கிரமாக வாசியுங்கள். லூக்கா 12:16.
அல்லாமலும் ஒரு உவமே அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது.
நன்றாய் விளைந்தது.
அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்
என்றார்.
தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
ஒரு மனுஷன் ஆத்மாவோடு பேசுறான், கொஞ்சம் பாருங்க. அந்த மனுஷனுக்காவது கொஞ்சம் அறிவு இருந்தது பாருங்க. அந்த மனுஷன் ஆத்மாவோடய பேசுறான், தன்னுக்குள்ள இருக்கிற ஆத்மாவோடய பேசுறான். அவனுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். சபையில இருக்கிற எல்லாருக்கும் இந்த அறிவு நிறைய இருக்கணும் இல்லையா? என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் சேர்த்துக் கொள்ளுகிற எதனாலையும் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. சரீரத்தை திருப்திப்படுத்த முடியும், சரீரத்துக்கு அது ஏற்றவைகளாக இருக்கும். ஆனால் ஆத்மாவுக்கு திருப்திப்படுத்த முடியாது. இந்த மனுஷன் என்ன செய்யறான்? நல்லாய் விளையுது பாருங்க. ஹல்லேலூயா. நல்லாய் விளைந்த ஒரு மனுஷன், அவனுடைய நோக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? நிறைய வெளிய பண்ணினா ஆத்மா திருப்தி ஆகும் என்றது ஒரு நினைவு அவனுக்கு. ஹல்லேலூயா. நல்லாக இருப்பது தப்பு கிடையாது, சந்தோஷமாக இருப்பது தப்பு கிடையாது, பணக்காரனா இருப்பது தப்பு கிடையாதுப்பா. ஆனா அதனால உன் ஆத்மா நல்லா இருக்கும் என்று நினைத்தால் அது தப்பு. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், உண்மை. ஆனால் அதனாலே ஆத்மா புஷ்டி அடையுமா?
அல்லாவிட்டாய் சரீரம் புஷ்டி அடைமா என்பதை நமக்கு முன்பாக வைக்க வேண்டியது உண்டாகி. இந்த மனுஷன் என்ன யோசித்தான் தெரியுமா? நல்லாய் விளைகிறபடியினால் ஆத்மாவே நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ச்சியாயிரு. ஆனா தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? உம்முடைய சமூகத்தை நான் ஓடி தேடி வருகிற பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேனப்பா. ஆத்மாவாலே தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? எப்படி சொல்லுவான் தெரியுமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதப்பா. வறண்ட நிலத்திலே ஆண்டவரே தாகமாய் இருக்கிறது போல உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. இந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆத்மாவே நல்லாய் விளையுது, நிறைய இருக்குது, அதனாலே நீ பல வருஷங்களுக்கு பேசாமல் இருந்து வரலாம். பல வருஷங்களுக்கு நான் இருக்கணும், பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? பல வருஷங்களுக்கு நாம இருக்கணும் பாருங்க, பல வருஷங்களுக்கு நாங்க வாழணும் பாருங்க. வாழ்ந்தா அவன் யோசிக்கிறது சரி, ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷன் அவ்வளவு நாள் இருக்கணும்னு சொல்லி நியமிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. ஆண்டவர் அதுல மாத்திரம் கொஞ்சம் விட்டு இருந்தா, உனக்கு இஷ்டமான காலம் வரைக்கும் வாழ்ந்து விட்டு நீ என்னட்டே வாழ்ந்திருந்தா ஒருத்தனும் போயிருக்க மாட்டான். எல்லாம் இந்த பூமியில இருந்து கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வேதனை வந்தாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போறேன் போறேன்னா ஒருத்தனும் போக மாட்டான். என்ன இன்று வரைக்கும் அநேகர் சொல்லுவார்கள், அப்பா இந்த பூமியில இருக்கிறத விட நாங்க போனா பரவாயில்லைன்னு சொல்லி, கத்தாவே எடுத்துக்கொள்ளும் சொல்லி இல்லையா? மற்ற தேவைகளுக்கெல்லாம் ஜபிக்கிறது போல கத்தாவே எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அப்ப இந்த ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். அதை விட்டுட்டு சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் கேட்கவில்லை இருக்கக்கூடாது, வணங்குறதா? ஆகையினாலே இந்த மனுஷன் தனக்குள்ள பேசுகிறான், ஆத்மாவே எனக்கு எல்லாம் இருக்கிறது, களஞ்சியத்தை எல்லாம் இடிச்சு எல்லாத்தையும் பெருப்பிச்சு நிறைச்சு வை, நல்லாய் நிறைத்தவை. ஆனா ஆத்மாவை பார்த்து அவன் என்ன சொல்றா? நீ பல காலத்திற்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆத்மா எதனால் சந்தோஷமாக இருக்க போகிறது? ஆத்மா தேவனுடைய சமூகத்தை நேசிக்கிறபடியினாலையும், ஆத்மா தேவனுடைய சமூகத்திலே வந்து அதிலே மூழ்கிறபடியினாலையும், ஆத்மா தேவனுடைய வாட்டி புசிக்கிறபடியினாலையும், ஆத்மா தேவனுடைய அன்பிலே மூழ்கிறபடியினாலையும் தான் அது சந்தோஷமா இருக்க முடியும். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஆத்மாவை குறித்து அறிவு இருந்தது. ஆனால் ஆசீர்வாதத்தினாலே ஆத்மாவை நான் திருப்திப்படுத்த முடியாது என்ற அந்த அறிவு இல்லாமல் போய்விட்டது. அதுல எழுதப்பட்டிருக்கேன் தேவன் அந்த தேவன் சொன்ன வசனம் பாத்துக்க. தேவனே 20வது வசனத்தை திருப்பி இருக்க வாசிங்க.
தேவனோ அவனை நோக்கி,
மதிகேடனே. அச்சை ஆண்டவரும் இடைக்கிற பாருங்க, நல்லா தான் போடுவார் பாருங்க. மதி கேடனே, என்ன ஆண்டவர்? மதி கேடனே, வாசிங்க தொடர்ந்து.
உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
இன்னைக்கு பிரச்சனை என்ன? கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு சரீரம் ஒன்று இருக்கிறது, ஆத்மா ஒன்று இருக்கிறது. இதிலிருந்து நாம் பிரிய வேண்டும். இன்றைக்கு இல்லாட்டிக்கு நாளைக்கு, நாளை இன்னைக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு நாள் நடக்கும். அந்த அறிவு வேண்டிய அளவுக்கு நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்மளை இன்னைக்கு எல்லாரும் பார்த்தா நாளைக்கும் நாம் பரலோகம் போகக்கூடிய மாதிரியா இருக்கிறோம். அட சொல்லுங்கப்பா, உங்களை எல்லாம் பார்த்தா சரி, உங்களை விடுங்க, என்ன பார்த்தா நாளைக்கு பரலோகம் போவேன் இல்லாட்டி இன்னைக்கு இரவிக்கு போவேன் என்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறேன். நாளைக்கு வேலை பாருங்க, வேலைக்கு போகணும். அதனால அதை குறிச்சு ஆனா ஆண்டவர் மதிகேடனே, நாளைக்கு உன் ஆத்மா உன் சரீரத்தை விட்டு புரிஞ்சா என்ன பண்ணுவ? இதை என்ன செய்ய போறா? இதை வச்சு என்ன நடத்த போகிறாய்? அதான் நான் ஒரு தடவை நான் யோசிச்சு பிரசங்க தெரியல, இலங்கையில இருந்து வந்த அந்த ஜெனரேஷன் அல்லாட்டா, இலங்கையில இருந்து புறந்து வந்தவர்கள் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். ஆனா இங்க பிறந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றும் வேணாம், எங்களுக்கு ஒன்றும் வேணாம், காசும் வேணாம், வீடும் வேணாம், காரும் வேணாம், ஒன்றும் வேணாம், இன்றைக்கு உழைப்போம் இன்றைக்கு சாப்பிடுவோம் அப்படியே போகணும். இது அவங்களோட மண்டை. ஆனா இந்த தாய்மார்களும் தவுட்மார்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நீ சேர்த்து வை, நீ சேர்த்து வை என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அது என்ன ஒரு நாலு ஜெனரேஷன் தாண்டிச்சதோ உங்க சேர்த்து வச்சல் எல்லாம் அவுட், எல்லாம் அவுட். இதுதான் உண்மை. ஆனா இலங்கையில இருந்து வந்தவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த சேர்த்து வைப்பது, பிள்ளைகளுக்கு கொடுப்பது, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஒரு. ஆனா வேதம் என்ன சொல்லுறது தெரியுமா, யோ இன்றைக்கு உன் ஆவி, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு புரிந்தால் நீ சேர்த்து வைத்தது என்ன. அதைத்தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் புரிஞ்சு வச்சிருக்குது போல. உங்களுக்கு இல்லாத அறிவு அவங்களுக்கு கிடைச்சிட்டு பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம் பாருங்க. இல்லையா, கணக்கு சொல்லக்கூடாது பாருங்க இதை குறிச்சு. இல்லையா, ஏன்னா அநேகருடைய வீட்டில் பிரயோசனப்படுத்த முடியாத அநேக விலை உயர்ந்த பொருள் எல்லாம் பூட்டப்பட்டு எத்தனை நாளைக்கு தான் அது பூட்டப்பட்டு இருக்க போதும் எனக்கு தெரியாது. சாகிற பொழுது ஆதை எங்களுக்கு தந்து விடுங்கிறாப்பா. சாகிற பொழுதும் போட்டு விடுற மாதிரி இல்லை, சாகிற பொழுதும் எடுத்துட்டு தான் விடுறாங்க. இல்லையா, ஒன்றுமே கொண்டு போகப்படாது, ஒன்றுமே கொண்டு போகப்படாது. இந்த தேசத்திலே பிரபலமான ஒரு மாடலிஸ்ட் செத்தார். அவருக்கு ரொம்ப விருப்பம் நாய். அவர் சொன்னார், அந்த நாயினுடைய செயின், அந்த அந்த கழுத்துல கட்டிருக்க செயினியாவது இந்த பொட்டிக்கு வச்சிருந்த பொட்டிக்கு எல்லாம் வைக்கவே முடியாதுன்றாங்க. இல்லையா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் வேதம் என்ன ஆண்டு மதிகேடனே, ஐயா உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாவிக்க தெரியாமல் பாவியாத, அவ்வளவுதான் வழங்குறதா, பாவியாத. தேவன் ஆசீர்வதிக்கிறார் உண்மைதான், நான் நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆண்டவர் நல்லாக வாழ வேண்டும் என்று தருகிறதை நாம சேர்த்து வச்சால் அது எங்க போல விளங்குறதா. நீ போக வேண்டியதுதான், அது ஏதோ ஒருத்தனுக்கு போதான் போகுது இல்லையா. நாம சேர்த்து வைக்கிறது இன்னைக்கு போன, இன்றைக்கு இரவுக்கு போன என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது பாருங்க. ஆகையினாலே அந்த மனுஷன் ஆத்மாவோட பேசுறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆத்மாவோட எப்ப கடைசியா பேசணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. கடைசி ஆத்மாவோட எப்ப பேசினீங்க, சரிக்கிறமே கொஞ்சம் பொறு, நான் ஆத்மாவோட பேச போறேன். யோ இங்க வா, நேத்து என்ன செய்தாய், ஆண்டவருக்கு என்ன செய்தாய், ஆண்டவரோட பேசினியா என்று சொல்லி ஆத்மாவோட யார் பேசுனா, சரீரத்தை பார்த்து சரீரம் கை வைத்திட்டு நிக்குது, கண்ணை மூடிட்டு நிக்குது. ஆனால் ஆத்மா உள்ளான மனிதன் எங்க நிக்கிறான் கேள்வி வழங்குறதா. சரீரத்துக்கு எந்தெல்லாம் குறை இருக்கிறதோ அதெல்லாம் சரியாக செய்து விடுகிறோம் வழங்குறதா. இந்த கிழமை போய் தலைமையேற்பட்டு பாருங்க எப்படியாவது. ஏ சரீரத்தில் அது சரியாக சரிப்படுதில்லை, அது வெட்டி முழுத்தோனும் பாருங்க. ஆனால் ஆத்மாவில எவ்வளவு குறைகள் இருக்கிறது, அவைகள் தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தப்படுகிறதா, அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆவிக்குரிய மனுஷனை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எவ்வளவுத்துக்கு அதிலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு கொடுக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அந்த உள்ளான மனிதனுக்கு கொடுத்தா எவ்வளவு ரம்யமாக இருக்கும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த சரீரத்துக்கு பாருங்க, கண்ணாடி வச்சு பார்த்து 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 கண்ணாடி அழுகுது. ஆனால் உள்ளான மனிதன் பார்க்க வேண்டிய கண்ணாடியும் அழுகுது வழங்குறதா. ரெண்டு கண்ணாடியும் அழுது கொண்டே இருக்கிறது என்ன தெரியுமா, வெளிப்பிரகாரமாகவும் கண்ணாடிக்கு பார்க்க முடியல, வேத பிரகாரமாகவும் உள்ளான மனுஷனை பார்க்க முடியவில்லை. அவ்வளவுக்கு இருக்கிறது நம்முடைய உள்ளான மனுஷன். ஐயா நான் அடிக்கடி சொல்றேன், அநேகருக்கு வளர்ச்சி அல்ல, அவர்களுக்கு இந்த காலம் முதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் முதிர்ச்சி உள்ளவர்கள் செய்கிறது நடந்து கொள்றதும் கவலைக்குரியதாக இருக்கிறது. வழங்குறதா, வழங்குறதா. ஆகையினாலே இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா, மதிகேடனே உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் ஆத்மாவை காத்துக்கொள். ஐயா இன்னைக்கு நாம் எல்லாரும் சரீரபூர்வமாக உழைக்கிறோம், இதன்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய மனுஷனுக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம். வேதத்திலே அநேக சீமான்கள் இருந்தார்கள், தேவனுடைய பார்வையிலே அநேக சீமான்கள் இருந்தார்கள், அநேக பணக்காரங்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க தேவன் மீது நோக்கமுள்ளவர்களாகவே இருந்தார்கள் என்பதை மறந்துடாதீங்க. தேவனுக்கு பலியா செலுத்தி, தேவனுக்கு ஆராதனையா செலுத்தி, தேவன் ராஜ்யமா போ, தேவ காரியமா வா. ஆகையினாலே இந்த மனுஷன் சொல்றான், இங்க பாரு எல்லாம் இருக்கிறது. 19வது வசனத்தை வாசிங்க,
ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான்.
அநேக வருஷங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன், பூரிப்பாக பூரிப்பாக மகிழ்ந்திரு சந்தோஷமாகிறேன்னு சொல்லி தன் ஆத்மாவை பார்த்து என்ன அறிவுது? ஆகக்கூடிய ஒரு 80 வருஷம், அதற்கு மேல ஒரு 90 வருஷம், கடைசியாக வாழ்ற மனுஷிக்கு 106 வருஷம் நினைக்கிறேன். இத்தாலியிலே இருக்கிறாங்க, ரோம்ல சொல்லி நியூஸ்ல போட்டாங்க. ஆனா இவன் அநேக வருஷத்திற்கு, அநேக வருஷத்திற்கு சேர்த்து வைத்த ஒரு மனுஷன், ஆனா தன் ஆத்மாவுக்கு சேர்த்து வைக்காம விட்டுட்டான். ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்டு ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூரரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக் கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீ உவேதனைப்படுகிறான்.
இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு சம்பவத்தை வாசிக்க டைம் போயிட்டு, பின்னுக்கு இருக்கிற ஒரு சம்பவம் நான் பார்க்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒரு ஏழை, ஒரு பணக்கார ஒரு ஏழை, ஒரு பணக்கார ஒரு ஏழை, ரெண்டு பேரும் என்ன தெரியுமா, பணக்காரன் தன்னுடைய உள்ளான மனிதனை இழந்து விட்டான், ஒரு ஏழை தன்னுடைய உள்ளான மனிதனை காப்பாற்றி விட்டான். பணக்காரன் வெளியான ஒரு மனிதனை, அவன் என்ன தன் உள்ளான மனிதனை அவன் இழந்து விட்டான். ஏழையாக இருந்த ஒரு மனுஷன் என்னச்சுதான், தன் ஆத்மாவை காட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் நம்முடைய ஆத்மாவை எந்த நேரத்திலையும் காலத்திலையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு அநேக தடவை நாம் ஏழைகளாக இருக்கிறோம், கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், எழும்புகிறோம், கர்த்தருடைய கிருபையிலே நடக்கிறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பிற்பதாக நாம் இருந்த இடங்களை மறந்து விடக்கூடாது. அநேகர் செய்கிற காரியம் இதுதான். அநேகர் இந்த வாழ்க்கையிலே நான் பார்த்த, எனக்கு என்ன பெரிய பெரிய அனுபவம் நிறைந்தவனாய் நான் பேசவில்லை, ஆனாலும் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் பேசுறேன். என்ன தெரியுமா, அநேகர் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, நாம் ஒரு நாள் எங்கே இருந்தோம் என்பதை மறந்து விடுகிறோம், தேவனங்களை அழைத்தார் என்பதை மறந்து விடுகிறோம், இன்றைக்கு 3 தடவை நாம் சாப்பிடுகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம், இன்னைக்கு நல்ல உடுப்புகள் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். அந்த ஐஸ்வர்யவான், அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, அவன் அதை காலால் உதைந்தபடியினால் ஒரு நாள் வந்தது. அவனுடைய ஆத்மா எங்கே இருந்தது தெரியுமா, பாதாளத்தில் கத்தி கொண்டிருந்தது. லாசரு ஆபிரகாமின் மடியிலே வீற்றிருந்தான் சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை சும்மா சிம்பிளா கேட்கிறேன், இன்றைக்கு மரணம் ஒன்று எனக்கு வந்தா நான் ஆபிரகாமின் மடியிலே இருப்பேனா, தேவனுடைய சமூகத்தில் செல்லுவேனா என்பது அனுதினமும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இவைகள் அனுதினமும் ஓடி, அனுதினமும் ஆராதனைக்கு வந்து, அனுதினமும் பைபிள் வாசித்து, அனுதினமும் கர்த்தரை ஆராதித்து ஆத்மாவை இழந்து போகிற ஒரு மனுஷனாய் மனுஷனாய் நீ நானும் இருந்துவிடக் கூடாதப்பா, இருந்துவிடக் கூடாது. விளங்குறதா? அந்த மனுஷன் இருந்து கீழே கீழே இருந்தெல்லாம் சாப்பிட்டு 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 எடுத்து எடுத்து இந்த பாருங்க சொல்லிட்டு போறேன். டக்கண்டு உங்களோட வீடுகளில் இருக்கிற கடந்த ஒரு மாசமாக பாவிக்கப்படாத உடுப்பெல்லாம் சீக்கிரம் எடுத்து கட்டுங்க, எடுத்து கட்டுங்க. பாஸ்டர் இலங்கைக்கு போகிற பொழுது இங்கிருந்து பாசிலாவது அனுப்பி விட்டுருங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க அது பாவிக்க போறதே கிடையாதப்பா, நீங்க அது பாவிக்க போறதே கிடையாது. நானும் ஜெமல்லான் இருக்கு, நீங்க பாவிக்க போறதே கிடையாது. ஒரு சிலர் ஒரு கல்யாணம் விட்டு ஒரு உடுப்பு தான் போடுவார்கள். சபைக்கு இருந்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமாக பேக் பண்ணுங்க. எனக்கு தெரியும், ஒரு உடுப்பு போட்டால் போடக்கூடாது, ஒரு உடுப்பு போட்டால் இன்னும் இருக்கா போடக்கூடாது. யோ, இலங்கையில ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், கட்டு அடுத்து எல்லாவற்றையும் அனுப்பு, அனுப்பு, அனுப்பு எல்லாவற்றையும். அங்க ஏழை ஜனங்கள் போறதுக்கு தாராளமாக இருக்கிறார்கள். இங்க காலக்கில் இருந்த ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவான் கணக்கெடுக்காமல் மதிக்காமல் போயிட்டான். ஏழைகளை மதிக்காமல் இருக்கிறீர்களோ, ஏழைகளை கணக்கெடுக்காமல் இருக்கிறீர்களோ, ஏழைகளை நேசியாமல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் ஒரு நாள் வருவார். நீ கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். ஆத்மாவுக்கு ஒப்பு கொடுக்கிறது உண்டு, இதுக்கு கொடுக்கிறது அடுத்தது. ஆகையினால பாவிக்காத உடுப்புகள் இன்னைக்கு அநேகருடைய வீட்டிலே அலுமாரியில் வைப்பதற்கு இடமில்லை. அவ்வளவுத்துக்கு உடுப்புகள் இருக்கிறது, அவ்வளவுத்துக்கும் பாவிக்காதவைகள் இருக்கிறது. அள்ளி கொடுங்க. ஏழைகள் நல்லா இருக்கட்டும், உன் சந்ததி நல்லா இருக்கும். ஏழைகளுக்கு கொடுங்க. ஆயிரம் தலைமுறைக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன். உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, உன் சந்ததி நல்லா இருக்கணுமா, அள்ளி கொடு. போன முறையும் நான் நினைக்கிறேன், போதர் போய் அங்கே எல்லாம் பாசல் இங்கே இருந்து அனுப்பின பட்டியெல்லாம் கொடுத்தேன். இந்த முறையும் அதே மாதிரி செய்யணும் என்னுடைய விருப்பம். இது போதவர் சொல்லல, அவர் அதை செய்யணும்னு அவர் அறிவிப்பார். சோ ஆகையினால அதை கொண்டு வாங்க. பாசல் பாசலாக பொட்டி பொட்டியாக அள்ளி கொடுங்கப்பா, கொடுங்க, கொடுங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, எடு கொண்டு வா, உன் உடுப்பெல்லாம் அள்ளி கொடுங்கப்பா. ஏழைகள் வாழ்ந்தால் நீங்கள் வாழுவீர்கள். ஏழைகள் வாழ்ந்தால் இந்த மனுஷன் மறந்துட்டான். அவனுக்கு கிடைந்த எல்லாவற்றிலையும் சரீரபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து, தன் சரீரம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து, தன் சரீரத்தையே சிந்தித்து, வாழ்வு என்பது சரீரம் என்றே நினைத்துட்டான் அந்த மனுஷன். இந்த பூமி ஒன்றுதான் சொல்லி நினைத்துட்டான் அந்த மனுஷன். ஆனால் மறுவாழ்வை மறந்த கிறிஸ்தவன் அப்படி நாம் மாறிட்டு போறக்கூடாது. மறுவாழ்வை மறந்தவர்களாக நாம் போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம், பரலோகம் தூரத்தில் இருக்கிறது போல நடந்து கொள்றோம். யோ, கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அது இன்றோ நாளோ அடுத்த நாளோ எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நாளைக்கும் வரலாம், நாளண்டைக்கும் வரலாம், ஒரே நாள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலாம். இதுக்கெல்லாம் கால அபராதம் தேவையில்லை. ஆகையினாலே நான் சொல்லுகிறேன், பரலோகம் சீக்கிரமாய் வருகிறது, தேவன் சீக்கிரமாய் வருகிறார். ஆகையினாலே ஆத்மாவை காக்க போகிறோமா, அல்லாவிட்டால் நாம் சேர்த்து வைக்க போகிறோமா என்பதை. இந்த பழையப்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது மன்னா கிடைச்சிருப்பாங்க. மன்னாவை சேர்த்து வைக்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? மன்னா சேர்த்து வைக்க கூடாது. உடனடியா சாப்பிடு, கொதிக்க கொதிக்க சாப்பிடு, சுட சுட சாப்பிடு, என்ன வேணுமோ சாப்பிடு. ஜனங்கள் சாப்பிட்டு நிறைஞ்சு மூக்கால வந்தது பாருங்க. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இருக்கிறது. இந்த தேசத்தில் எல்லாம் இருக்கிறது இல்லையா? உடுப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, தேசத்தில் வசதிகள் எல்லாம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, சபை இருக்கிறது, போதகர் இருக்கிற எல்லாம் இருக்கிறது. தேசத்தை நினைப்பதற்கு நேரம் இல்லை, ஏழைகளை நினைப்பதற்கு நேரம் இல்லை, ஆத்மாவை குறித்து யோசிப்பதற்கு நேரம் இல்லை. ஏன்? சரீரத்தை குறித்து யோசித்து சரீரத்துக்காக நீ வாழுகிற ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேசத்தை நினையுங்கள், ஏழை ஜனங்களை நினையுங்கள், அவைகளை மறந்து விடாதீர்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. இதுக்கு என்ன ஒரு சம்பவம் இருக்கு, டைம் போயிட்டுனா சீக்கிரத்தில் அந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்து முடிச்சிருக்கேன். எண்ணாகமம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். எண்ணாகமம் 16வது அதிகாரம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எண்ணாகமம் 16வது அதிகாரம், அதில் 38வது வசனத்தை வாசிங்கள். 38வது வசனத்தை வாசிங்கள்.
தங்கள் ஆத்மாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப வசனங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளால் அடிக்க கடவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் அவளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின, அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மோசே ஆரோனுடைய காரியத்துல அவங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பி பேசி அவங்களை துக்கப்படுத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி செய்தபடியினால ஆண்டவர் என்ன செய்தார்? இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து அவ்வளவு பேரையும் அழிக்கிறார். அழிச்ச உடனே இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கினவர்கள். எனக்கு இவ்வளவு வாசிக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. நல்ல ஒரு சரித்திர ஒரு காரியமே அடங்கி இருக்க. ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்கினாங்க. எங்க கேடுண்டாக்கினாங்க தெரியுமா? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி நின்று கதை கதையண்டு கதைச்சு தேவன் செய்ததை அவர்கள் செய்தன்னு சொல்லி கன காரியங்களை பேசினபடியினாலே ஆண்டவர் சொன்னார், மோசே அதுல பாத்தீங்கன்னா இவங்க பேசினோன்னு மோசே போய் தேவ சமூகத்தில் விழுந்துட்டானா, விழுந்து படுத்துட்டான். தேவ சமூகத்தில் விழுந்து படுத்த உடனே தேவன் இறங்கி வந்துட்டார். தேவன் இறங்கி வந்து என்ன சொன்ன, எல்லாரும் கூட்டிட்டு வா, எல்லாரும் தூப கலசத்துல எல்லாரும் ஊழியம் செய்துட்டு வாங்க, கெதியா வாங்கன்ட்டார். எல்லாரும் வர வச்சு அடுத்த நாள் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் சொல்லி சொன்னார். மோசே என்ன தெரியுமா சொன்னார், இதுக்காக வேண்டி சபையை அழிக்கலாமா ஆண்டவரே? உங்களுக்கு தெரியுமா தேவ மனுஷன் மோசேனுடைய ஓட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சதுல இது மூன்று தடவை கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்களை அழிக்க போறேன்னு சொல்லி வணங்குதா. அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே மோசே என்ன தெரியுமா சொன்னேன், அழிக்கவே அழிக்காதே, இது உம்முடைய ஜனம். அது தெரிஞ்சுதானே ஆண்டவர் சொன்னார் அழிக்க போறேன்னு சொல்லி. இல்லை இல்லை, இது உம்முடைய ஜனம், என் பேர் வேணாம், மீரியாம் வேணாம், ஆண்டவர் இவங்களை எல்லாரையும் அழிக்க போறேன்னு சொல்லி சொன்னார். கடைசியில 250 பேர் அவரோட முரட்டாட்டம் பண்ணு சேர்ந்து பூமி பிளந்து, அதுக்கு மோசே பூமி பிளந்து மறிச்சாத்தான் நீங்க கத்தர் செய்தண்ட நம்புவீங்க, அதனால பூமி பிளந்துதான் நீங்க மறிக்கணும்னு சொல்லி 250 மேலானவர்கள் மறித்தார்கள். அந்த தூப கலசத்தை இப்படி நடந்தது என்பதற்காக வேண்டி வை என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்ற நடந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கினார்கள். என்ன நடந்தது? தேவ மனிதனுக்கு விரோதமாக எழுப்பிய மோசைக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் அடிக்கடி எழும்பினார்கள், அடிக்கடி விரண்டு விரண்டு வந்தார்கள். ஆரோனுக்கு விரோதமாயும் விரண்டு விரண்டு, இதுக்குல கனகாசம் வாசிச்சா நல்லா இருக்கும், அதை விட்டுருங்க. அடிக்கடி புரண்டு வந்தாங்க. ஆனா மோசே ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்தில் போய் பிழந்து விடுவான், ஒவ்வொரு தடவையும் தேவ சமூகத்தில் பிழந்து ஆண்டவர் இறங்கி வருவார், ஆண்டவர் இறங்கி வருவார். வந்து என்ன செய்றாரு, இப்படி செய் நிறுத்து, இப்படி செய் நிறுத்து, இப்படி செய் நிறுத்து. இங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் பார்த்துடுற, இவங்களை நான் அழிக்க போறேன், அழிக்க போறேன். இல்ல ஆண்டவர், இது உம்முடைய ஜனம். நான் இதுல வரைக்குள்ள இதை எடுத்து வச்சு வாசிச்சு கொண்டு வந்தேன். கத்தரை கனம் பண்ணுகிற மனுஷன் தேவ ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவார்கள், கர்த்தரை நேசிக்கிற மனுஷர்களும் தேவ ஊழியக்காரர்களையும் நேசிப்பார்கள். தாவீதுக்குள்ளேயும் இதே ஆவி இருந்தது, மோசேக்குள்ளேயும் இதே ஆவி இருந்தது. கர்த்தரை நேசிக்கிறோம் சொல்லி சொல்லி இங்கே பாத்தீங்கன்னா, தேவனால் அழைக்கப்பட்ட ரெண்டு ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுமி நின்று கீயா மாயா கீயா மாயான்னு சொல்லி கத்தினதுல ஆண்டவர் இறங்கி வந்து அவ்வளவு பெரிய அழித்து போட்டார். இது பழைய ஏற்பாடு. அதனால கிருபையின் காலத்துல பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிருபை அதுதான். பாருங்க, நாங்க எவ்வளவு செய்தாலும் ஆண்டவர் உடனடியாக எங்களை தண்டிப்பதில்லை, எங்களை உடனடியாக தேவன் தண்டிப்பதில்லை. இறங்கி வந்தாருன்னு சொல்லி சொன்னா, நாம செய்கிற கொலப்படிக்கு, நாம செய்கிற அட்டவாசத்துக்கு தேவன் பெரிய சேனையோடு தான் இறங்கி வர வேண்டும். அங்கேயாவது அவர் இறங்கி வந்தார், இங்கே பெரிய சேனையோடு இறங்கி வர வேண்டும். ஏன் தெரியுமா, நாம் அப்படி கிருபையின் காலத்தை துர்ப்பிரயோகம் பண்ணுகிறோம் சொல்லி சொல்லலாம். விளங்குறதா? கிருபையினுடைய பெருமதி நமக்கு தெரியாது, அதனால நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறோம். கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு மனதுருக்கம், தேவனுடைய அன்பு. அதை தவறாக யாரும் பயன்படுத்திக் கொள்ளாதீங்கப்பா. அவர் சொன்னார், இயேசுவினுடைய நச்செய்தி இலவசமாய் கொடுக்கிறபடினாலே அது மலிவானதே கிடையாது. அது என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்திய அந்த செய்தி, அது மலிவானதே கிடையாது. ஆகையினால இங்க பாத்தீங்கன்னா, ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கி விட்டார்களே. உன் ஆத்துமா கேடுண்டாகாத படிக்கு உன்னை குறித்து கவனமாயிரு, எச்சரிக்கையாகிரு. ஐயா, சரீரபூர்வமானது உண்டு, உள்ளான மனுஷன் இன்னும் உண்டு. உள்ளான மனுஷனை குறித்து எப்பொழுதும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் தேவனோடு போய் சேர வேண்டும். இல்லையோ வாழ்வு கண்ணீரில் முடிந்து விடும் ஐயா. அவர் வருகிற நாளிலே கண்ணீரில் முடிந்து விடும் ஐயா. ஆகையினாலே உள்ளான மனிதனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உள்ளான மனிதனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுக்குங்கால 15 காரியம் இருக்கிறது, இதுதான் முதலாவது காரியம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே உள்ளான மனுஷனை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வெளியான மனுஷனுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆனால் உள்ளான மனிதன் அவன் வளர வேண்டும், அவன் புஷ்டியாயிருக்க வேண்டும், அவன் தேவனோடு இருக்க வேண்டும், அவன் தேவனில் சாய்ந்திருக்க வேண்டும், அவன் தேவனை அன்று அறிந்திருக்க வேண்டும். உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? அநேகரை உள்ளான மனிதன் இருக்கிறான் என்றே தெரியாது. அவ்வளவுத்துக்கு ஆவிக்குரிய நித்திரை, அவ்வளவுத்திற்கு ஆவிக்குரிய நித்திரை. 28-29 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
இப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் இதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செய்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான்.
கர்த்தர்
அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி
முடித்தவுடன்,
இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான்.
எழும்பினது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்பின்னு கோச்சல் ஆட்டிட்டு நிக்கிறாங்க. ஆனால் மோசே என்ன தெரியுமா சொல்றாரு தெரியுமா? நீங்க எழும்பினது கர்த்தருக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா. அது அநேக தடவைகள் நமக்கு புரிந்து கொள்ள கஷ்டம் பாருங்க. அநேக தடவைகள் சூழ்நிலைகள் காலங்கள் நேரங்கள் இருக்கிற பொழுது இவைகளை சிந்திப்பதற்கு நமக்கு இடமில்லை, அவைகளை குறித்து யோசிப்பதற்கு நமக்கு இடமில்லை. ஆனால் மோசே என்ன தெரியும் சொன்னார், வழக்கமால செத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கத்தர் என்ன நடத்தினார் சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆகையினால என்ன நடக்கணும், பூமி ரெண்டாகணும், அதுக்குள்ள நீங்க மறைச்சு போகணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க அறிவீங்க கத்தர் என்ன நடத்தினார் சொல்லி வழங்குறதா. அப்ப ஆண்டவர் நீங்க நினைச்சீங்க எனக்கு விரோதமாய் வந்து பேசினீங்கன்னு சொல்லி மோசே தேவ பாதத்துல அலே பல தடவை நீங்க பாத்தீங்கன்னு தேவன சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிற மனுஷன் என்று சொல்லி சொன்னா கவனமாயிருங்கப்பா, கவனமாயிருங்க. கத்தருக்கு விரோதமாக பேச கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தேவ மனுஷர்களை கனம் பண்ணியே அவன். ஹாலலோயா, ஹாலலோயா. ஆகையினாலே இந்த நாளில் இந்த காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த முறை நாம் நேரங்கள் காலங்கள் வருகிற பொழுது மிச்ச காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா உன்னோட உள்ளான மனதனை பாதுகாத்துக்கொள். தாவீது ராஜா உள்ளான ஆத்மா தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி 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 அலைந்தான். தாவீது ராஜா பெரிய பணக்காரன் பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை மாதிரி ஒருத்தருக்கும் கிடைச்சதே கிடையாது. அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா, தேவனை நேசித்தான். அவருடைய சமூகத்தை தன் ஆத்மா சரீரபூர்வமாக இல்ல ஆத்மா ஆத்மா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உண்மை வாஞ்சி கட்டிக்கலாம்ப்பா. வறண்ட நிலத்திலே தண்ணீர் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே போல நானும் என் ஆத்மாவும் உண்மையிலே அவ்வளவு பசியாக இருக்கிறோம். ஹாலலுயா, ஹாலலுயா. தேவன சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலலுயா, ஹாலலுயா, ஹாலலுயா.